வணக்கம். தினமலர் இரவு 8 மணி செய்திகள். 2.5 லட்சம் புதிய வாக்காளர் அடையாள அட்டைகள் இதுவரை விநியோகம். கோவை மாவட்டத்தில் 27 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம் மற்றும் முகவரி மாற்றம் தொடர்பான சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடந்தன. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு புதிய அடையாள அட்டை வழங்கும்படி கடந்த அக்டோபர் முதல் நடந்து வருகிறது. புதிய வாக்காளர்கள் மட்டுமின்றி பழைய அட்டையில் முகவரி மாற்றம் மற்றும் பெயர் மாற்றம் விண்ணப்பித்தவர்களுக்கும் ஸ்மார்ட் கார்டு வடிவிலான வாக்காளர் அட்டைகள் வழங்கப்படுகின்றன. கடந்த அக்டோபர் முதல் தற்போது வரை மாவட்டம் முழுவதும் 2.5 லட்சம் பேருக்கு இந்த அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தபால் மூலம் அனுப்பப்படும் இந்த அடையாள அட்டைகளில் ஒரு பகுதி உரியவர்களிடம் சேராமல் மீண்டும் தேர்தல் அலுவலகத்திற்கே திரும்பி வருகின்றன. கடந்த 2 மாதங்களில் மட்டும் 1200 புதிய அட்டைகள் இப்படி திரும்பியுள்ளன. அடையாள அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியில் ஆள் இல்லாததே முக்கிய காரணம். தற்போது சராசரியாக ஒரு நாளைக்கு 30 முதல் 40 அட்டைகள் வரை அலுவலகத்திற்கு திரும்பி வருவதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். விஜய் வெளியிட்ட தாவைக்கு தேர்தல் அறிக்கை, ஏழை பெண்கள் திருமணத்துக்கு 8 கிராம் தங்கம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் தாவைக்கு தலைவர் விஜய் இன்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள்: 60 வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் 2500 ரூபாய் வரவு வைக்கப்படும். ஏழை பெண்களின் திருமணத்துக்கு 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டுச் சேலை. 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்க மாணவர்களின் தாயாருக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் உதவித்தொகை. 12ஆம் வகுப்புக்கு பிறகு PhD வரை படிக்கும் மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லா கடன். 29 வயதுக்கு மேல் உள்ள வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபாய், +2 படித்தவர்களுக்கு மாதம் 2,500 ரூபாய், ஆண்டுக்கு 6 விலையில்லா சிலிண்டர்கள், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம் என்பன போன்ற வாக்குறுதிகள் தாவைக்க தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன.
உதயநிதி மீது தேர்தல் கமிஷனில் அதிமுக வேட்பாளர் அவதூறு புகார். லால்குடி தொகுதி அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடுகிறேன். லால்குடியில் கடந்த 11ஆம் தேதி பிரச்சாரம் செய்த துணை முதல்வர் உதயநிதி என் தனிப்பட்ட அரசியல் அடையாளத்தை இழிவான பட்டப்பெயரிட்டு பேசினார். வாக்காளர் மனங்களில் எனக்கு எதிரான எண்ணத்தை உருவாக்குவது அவரது நோக்கமாக இருந்தது. நானும் என் குடும்பத்தினரும் மறைமுக நோக்கங்களுக்காக பல அரசியல் கட்சிகளுடன் தொடர்பில் இருப்பவர்கள். தமிழகத்தில் லாட்டரி விற்பனையை மீண்டும் துவங்கி மக்களை சீரழிக்க எண்ணுகிறோம் எனவும் உதயநிதி கூறியுள்ளார். என் கணவர் மார்டின் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டுள்ளார். கேரளம், சிக்கிம், கோவா, பஞ்சாப், மேற்குவங்கம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் லாட்டரி சீட்டு விற்பனை சட்டப்பூர்வமாக நடக்கிறது. என் கணவரின் லாட்டரி விற்பனை அந்தந்த மாநிலங்களில் சட்டப்படியான நடைமுறைகளை பின்பற்றி நடக்கிறது. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனையை மீண்டும் தொடங்குவது என் நோக்கம் என்பதாக உதயநிதி பகிரங்கமாக குற்றம் சாட்டிய அவதூறு பிரச்சாரம் என்னுடன் நின்றுவிடாமல் தமிழகம் தழுவிய பாதிப்பை ஏற்படுத்தும். எனக்கும் என் குடும்பத்திற்கும் எதிரான அவதூறான கருத்துக்களை வெளியிட உதயநிதிக்கு தடை விதிக்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. இதே போன்ற புகாரை லாட்டரி அதிபர் மார்டின் மகனும் தேசிய ஜனதா கூட்டணியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் வழங்கியுள்ளார். அமைச்சர் கோவி செழியனை முற்றுகையிட்ட கிராம மக்கள் பிரச்சாரம் செய்யாமல் வெளியேறினார். திருவிடைமருதூர் தொகுதியில் திமுக சார்பில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் போட்டியிடுகிறார். தொகுதிக்கு உட்பட்ட குறிச்சி வடுககுடி கிராமத்துக்கு கோவி செழியன் வாக்கு சேகரிக்க சென்றார். அப்போது கிராம மக்கள் அவரது வாகனத்தை முற்றுகையிட்டு கிராமத்தில் தெருவிளக்கு, சாலை உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டினர். கிராமத்துக்குள் வரக்கூடாது என்றும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது கோவி செழியனுடன் சென்ற திமுகவினருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசார் சமாதானம் செய்ததால் கிராம மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் கோவி செழியன் அந்த கிராமத்துக்கு செல்லாமல் வேறு கிராமத்துக்கு வாக்கு சேகரிக்க சென்றார். அமைச்சரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது.
தாவேக வேட்பாளர் பிரச்சாரத்தில் ரகளை, அஜிதா ஆக்னல் உள்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு. தூத்துக்குடியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளரின் பிரச்சார வாகனத்தை மறித்து மிரட்டல் விடுத்த புகாரில் அண்மையில் திமுகவில் இணைந்த அஜிதா ஆக்னல் உள்பட 6 பேர் மீது தென்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தில் தீவிரமாக செயல்பட்டு வந்தவர் அஜிதா ஆக்னல். அண்மையில் அக்கட்சியில் பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என கூறி அதிலிருந்து விலகிய அவர் கனிமொழி எம்பி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். தூத்துக்குடி தவேக வேட்பாளர் ஸ்ரீநாத்திற்கு ஆதரவாக அக்கட்சியினர் ஆட்டோவில் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தனர். இந்த பிரச்சார வாகனம் லயன்ஸ்டோன் பகுதியில் உள்ள அஜிதா ஆக்னலின் வீட்டின் அருகே வந்தபோது அங்கிருந்த அஜிதா ஆக்னலின் ஆதரவாளர்களுக்கும் தவேகாவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த அஜிதா ஆக்னல் தரப்பினர் பிரச்சார ஆட்டோவை தடுத்து நிறுத்தி அதில் இருந்தவர்களுக்கு மிரட்டல் விடுத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து வக்கீல் ஜேசுதாஸ் அளித்த புகாரின் அடிப்படையில் அஜிதா ஆக்னல், ஜோன்ஸ் மற்றும் அடையாளம் தெரிந்த மேலும் 4 பேர் மீது தூத்துக்குடி தென்பாகம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனிசாமி மனுவை தள்ளுபடி செய்ய கோரிக்கை. கடந்த 2021 நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வேட்புமனுவில் தன் சொத்து விவரங்களை மறைத்து பொய்யான தகவல்களை தெரிவித்ததாக மிலானி என்பவர் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்ற விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருந்தது. அதன்படி தமிழக அரசு நேற்று தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் கூறப்பட்டு இருந்ததாவது, பழனிசாமி உச்சநீதிமன்றத்தை நாடியதே தவறு. காரணம், தேர்தல் முறைகேடு குறித்து எந்த ஒரு நபரும் நீதிமன்றத்தை நாட முடியும். எனவே இந்த விவகாரத்தில் விரிவான விசாரணை நடத்துவது அவசியமாகிறது. இந்த விவகாரங்களை கருத்தில் கொண்டு பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது.
விவசாயி சின்னத்தை நாம் தமிழர் கட்சி பயன்படுத்த தடை கோரிய வழக்கு தள்ளுபடி. நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் ஒதுக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் ஏறு உழவன் சின்னம் போல காட்சியளிக்கும் விவசாயி சின்னத்தை பயன்படுத்த நாம் தமிழர் கட்சிக்கு தடை விதிக்க கோரி ஜனதா கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் தேசிய கட்சியான ஜனதா கட்சி 1977 ஆண்டு முதல் ஏறு உழவன் சின்னத்தை பயன்படுத்தி வந்துள்ளது. எங்கள் சின்னத்தைப் போல நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்துக்கு அளித்த விண்ணப்பம் பரிசீலிக்கப்படவில்லை என வாதிடப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்பில் ஜனதா கட்சி தற்போது அங்கீகாரத்தை இழந்துவிட்டதால் ஏறு உழவன் சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ள எந்த உரிமையும் இல்லை. உச்சநீதிமன்றமும் இதை வலியுறுத்தி உத்தரவு பிறப்பித்துள்ளது என வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஜனதா கட்சிக்கு ஏறு உழவன் சின்னத்தையும் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தையும் ஒதுக்கி தேர்தல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவுகளை மனுதாரர் தாக்கல் செய்யவில்லை. ஏற்கனவே அங்கீகாரத்தை இழந்த கட்சிக்கு சின்னத்தை தக்க வைக்க உரிமையில்லை என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஸ்டாலின் டபுள் கேம், இபிஎஸ் குற்றச்சாட்டு. அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி கோவை தெற்கு தொகுதியில் இன்று பிரச்சாரம் செய்தார். அவர் பேசியதாவது, தொகுதி மறுவரையறையால் பாதிப்பு இருக்காது என மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. தமிழகம் உள்பட எந்த மாநிலமும் பாதிக்கப்படாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மக்கள் மகிழ்ச்சியடையும் வகையில் தொகுதி மறுவரையறை இருக்கும். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கிடைக்காமல் தடுக்கவே ஸ்டாலின் தொகுதி மறுவரையறையை எதிர்க்கிறார். பெண்கள் மத்தியில் மத்திய அரசுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடும் என்று நினைக்கிறார். பல வருடங்கள் மத்தியில் அமைச்சராக இருந்தவர் சிதம்பரம். நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்துள்ளார்? எங்களை பற்றி பேச சிதம்பரத்துக்கு என்ன தகுதி இருக்கிறது? மத்திய அரசுக்குரிய கருத்தை தான் நான் தெரிவித்தேன். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஸ்டாலின் டபுள் கேம் ஆடுகிறார். கோவை மக்கள் உஷாரான மக்கள். இங்கு எங்கேயுமே கருப்பு கொடி இல்லை. ஸ்டாலினுக்கு தோல்வி ஜுரம் வந்துவிட்டது. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பொய் வழக்கு போட்ட அதிகாரிகள் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பழனிசாமி தெரிவித்தார்.
உதயநிதி சொத்துக்கள் வருமான வரித்துறை பதிலளிக்க உத்தரவு. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி தாக்கல் செய்துள்ள வேட்பு மனுவில் உள்ள சொத்து விபரங்களுக்கும் கடந்த 2021 ஆண்டு அவர் தாக்கல் செய்த சொத்து விபரங்களுக்கும் முரண்பாடுகள் உள்ளதாக கூறி ஆர். குமாரவேல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் கமிஷன் தரப்பில் வேட்பு மனுவில் தவறாக தகவல்கள் தெரிவித்தால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், தேர்தல் நடைமுறைகள் துவங்கிவிட்டதால் இந்த விவகாரத்தில் தேர்தல் வழக்குதான் தாக்கல் செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த மனுவுக்கு ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள் பதில் அளிக்கும்படி வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்தனர்.
எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம். ஸ்டாலின் பங்கேற்ற கூட்டத்தில் பிரேமலதா நேரடி குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டத்தில் நேற்று நடந்த திமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோரும் பங்கேற்று பேசினர். அப்போது ஸ்டாலின் முன்னிலையில் பிரேமலதா மேடையில் பேசினார். அண்ணன் ஸ்டாலின் தான் பெண் இனத்தின் பாதுகாவலர். பெண் இனத்தை உயர்த்த போகும் சிறந்த தலைமகன் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரம் தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டுதான் அண்ணன் ஸ்டாலின் மீது இருக்கிறது. அதையும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்கிறேன். எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கிறது. இதை தவிர வேறு என்ன தவறை இந்த ஆட்சியில் சொல்ல முடியும்? கூட்டணியிலே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். எங்காவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்றால் அண்ணனிடம் உரிமையாக பேசுவேன். எல்லா இடத்திலும் சிசிடிவியும் பெண்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும் நிச்சயம் அண்ணன் உருவாக்குவார். தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறு நடந்தால் உடனே நாமெல்லாம் ஜான்சிராணியாக மாறுவோம், வேலு நாச்சியாராக மாறுவோம், குயிலியாக மாறுவோம் என்று பிரேமலதா பேசினார்.
தொகுதி மறுவரையறை மசோதா. ராகுல் காந்தியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. மக்களவையில் 251 எம்பிக்கள் ஆதரவுடன் தொகுதி மறுவரையறையோடு இணைந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட மக்களவையில் 251 எம்பிக்கள் ஆதரவுடன் தொகுதி மறுவரையோடு இணைந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட 3 மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. மசோதாக்களை மக்களவையில் அறிமுகம் செய்ய நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் 251 பேர் ஆதரவு தெரிவித்த நிலையில் 185 எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதால் மத்திய அரசு கொண்டு வந்த 3 மசோதாக்களும் மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிரான போராட்டத்தை ராகுல் வழிநடத்த வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திமுக எம்பிக்கள் செயல்படுவார்கள் எனவும் முதல்வர் பேசியதாக கூறப்படுகிறது.
தமிழகத்தில் 3 லட்சம் அரசு ஊழியர்கள் தபால் வாக்குகளை செலுத்தினர். தமிழக சட்டசபை தேர்தலின் ஒரு பகுதியாக வாக்குச்சாவடி அலுவலர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதில் வாக்குப்பதிவு அலுவலர்களின் கடமைகள், பணிகள், பொறுப்புகள் தொடர்பான தலைப்புகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கையாள்வது குறித்த நேரடி பயிற்சியும் அளிக்கப்பட்டது. மேலும் வாக்குப்பதிவு அலுவலர்கள் தங்களின் வாக்குகளை தபால் வாக்குச்சீட்டு மூலம் பதிவு செய்வதற்கான வசதியும் ஏற்படுத்தி தரப்பட்டது. சுமார் 3 லட்சம் வாக்குப்பதிவு அலுவலர்கள் படிவம் 12 வாயிலாக தபால் மூலம் வாக்களிக்க விண்ணப்பித்துள்ளனர். பயிற்சி மையங்களிலேயே அவர்கள் தங்களது தபால் வாக்குச்சீட்டுகளை பெற்று அங்கேயே வாக்குகளை பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி தமிழகம் முழுவதும் நேற்று சுமார் 3 லட்சம் பேர் தங்கள் தபால் வாக்குகளை செலுத்தினர். இதற்கு முன் தேர்தல் பணியாளர்கள் தபால் வாக்குச்சீட்டை தங்கள் வீட்டுக்கு எடுத்துச் சென்று பின்னர் தபால் மூலம் அனுப்பி வைப்பது வழக்கமாக இருந்தது. தற்போது அதற்கென அமைக்கப்பட்ட வாக்களிப்பு மையங்களிலேயே தங்கள் வாக்குகளை பதிவு செய்யும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார்.
வீட்டில் இருந்த மாணவியிடம் கஞ்சா ஆசாமிகள் அத்துமீறல், சென்னை அருகே அதிர்ச்சி சம்பவம். திருவள்ளூர் மாவட்டம் வல்லூரைச் சேர்ந்த 17 வயது கல்லூரி மாணவி ஒருவர் நேற்று முன்தினம் இரவு 9:30 வீட்டின் முதல் மாடியில் படித்துக் கொண்டிருந்தார். அப்போது வீட்டின் பின்பக்க சுவரில் ஏறி குதித்த 3 போதை ஆசாமிகள் முதல் மாடிக்குள் புகுந்தனர். அவர்களை பார்த்து மாணவி கூச்சல் போடவும் மாணவியின் பெற்றோர் மற்றும் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். இதையடுத்து ஆசாமிகள் 3 அரிவாள் மற்றும் கத்தியால் மாணவியை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடினர். அவர்களில் ஒருவரை பொதுமக்கள் விரட்டி பிடித்தனர். பிடிபட்டவர் அத்திப்பட்டு பகுதியைச் சேர்ந்த டில்லி பாபு என்றும் கஞ்சா போதையில் இருந்ததும் தெரியவந்தது. படுகாயமடைந்த மாணவி மீஞ்சூரில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 தனிப்படைகள் அமைத்து தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தேர்தல் அனுபவம் இல்லாதவர் விஜய், பிரேமலதா விமர்சனம். தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா சேலத்தில் நேற்று இரவு தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அவர் கூறியதாவது, முதல்வர் ஸ்டாலின் பெண்கினத்தின் பாதுகாவலராக திகழ்கிறார். 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெல்லும். நடிகர் விஜய் முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடிக்கப் போகிறேன் என்று கூறுகிறார். அவர் தேர்தல் அனுபவம் இல்லாதவர். பெரிய நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்து என்ன ஆனார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். இரண்டு பேருக்கு இடையேதான் போட்டி என்று விஜய் சொல்கிறார். முதலில் உங்கள் வாக்கு வங்கியை நிரூபித்துவிட்டு பேசுங்கள். 75 ஆண்டுகால பாரம்பரிய கட்சிகள் இருக்கும்போது நீங்கள் லாலிபாப் சாப்பிடும் பாப்பா என்று அவர் சொன்னார்.
வணக்கம். தினமலர் மதியம் 1 மணி செய்திகள். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொது தேர்வு, கணித பாடத்தில் மதிப்பெண் சரிவு. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இந்த ஆண்டு பொது தேர்வை 2,471,000 பேர் எழுதினர். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் 27 வெளிநாடுகளிலும் உள்ள 27,000 பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் தேர்வில் பங்கேற்றனர். கடந்த ஆண்டுகளை விட முன்கூட்டியே தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகின. 93.70% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. இந்த தேர்வில் கணித மதிப்பெண்கள் பெருமளவில் சரிந்துள்ளதாக மாணவர்களும் பள்ளி நிர்வாகத்தினரும் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு பிப்ரவரி 17 நடந்த கணித தேர்வு மிகவும் கடினமாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்திருந்தனர். கணித தேர்வில் நேரடி வினாக்களுக்கு பதிலாக அறிவுத்திறனை சோதிக்கும் வகையிலான அதிக நேரம் எடுத்து சிந்தித்து பதிலளிக்கும் வினாக்கள் அதிக அளவில் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் பல மாணவர்கள் 10ஆம் வகுப்பு 2வது பொது தேர்வில் கணித பாடத்தை மட்டும் மீண்டும் எழுத விண்ணப்பித்து வருகின்றனர். ஒருதரப்பு மாணவர்கள் மறு மதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க முடிவு செய்துள்ளனர். ஓபிஎஸ்க்கு வீட்டில் எப்படி சாப்பாடு போடுகிறார்கள் என்று தெரியவில்லை, டிடிவி தினகரன் விமர்சனம். தேனி மாவட்டம் போடி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். அவர் பேசியதாவது, அரசியலில் உச்சபட்ச நிலையை அடைந்துவிட்டு இன்று எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் தீய சக்தி என்று கூறிய கட்சியில் போய் ஓபிஎஸ் சேர்ந்திருக்கிறார். உயிருடன் இருந்த எம்ஜிஆரை இறந்துவிட்டதாக கூறி பொய் பிரச்சாரம் செய்தவர் கருணாநிதி. அவரையெல்லாம் ஓபிஎஸ் மிஞ்சிவிட்டார். பெரியகுளம் நகர செயலாளராக இருந்த ஓபிஎஸ்ஐ நான் சொன்ன ஒரு காரணத்துக்காக மாவட்ட செயலாளராக ஜெயலலிதா மாற்றினார். படிப்படியாக எம்எல்ஏ, அமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர், முதல்வர் என்று ஓபிஎஸ் அரசியலில் உச்சம் தொட்டது அதிமுகவில்தான். கோடிக்கணக்கான தொண்டர்களின் உழைப்பினால்தான் இந்த பதவிகள் எல்லாம் அவருக்கு கிடைத்தது. இதையெல்லாம் மறந்து எப்படி திமுகவில் இணைய முடிகிறது? எப்படி இவருக்கு தூக்கம் வருகிறது? மனசாட்சியே கிடையாதா? எப்படி வீட்டில் இவருக்கு சாப்பாடு போடுகிறார்கள் என்றே தெரியவில்லை என்று அவர் சொன்னார்.
ராகுலை மிரட்ட தைரியம் இருக்கா? ஸ்டாலினுக்கு குஷ்பு கேள்வி. தமிழக பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் குஷ்பு மதுரையில் பேட்டி அளித்தார். உலகத் தலைவர்கள் பிரதமர் மோடியை பாராட்டுகின்றனர். அவரிடம் பேசிவிட்டு தான் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறுகிறார். நிலைமை இப்படி இருக்க மத்திய அரசை எதிர்த்து பேசும் ஒரே முதல்வர் ஸ்டாலின் தான் என உதயநிதி கூறுகிறார். இந்தியாவிலேயே தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில்தான் நாங்கள் வைத்ததே சட்டம் என்ற நிலை உள்ளது. தமிழக வளர்ச்சி பற்றி வெள்ளை அறிக்கை கேட்டால் தரவில்லை. தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முதல்வர் ஸ்டாலின் எச்சரிக்கை வீடியோ வெளியிடுகிறார். நாட்டின் பிரதமரை பார்த்து ஒரு முதல்வர் பேசும் பேச்சா இது? பிரதமரை மிரட்டி பேசும் ஸ்டாலின், நீங்கள் ஏன் பிரச்சாரத்திற்கு வரவில்லை என ராகுலை மிரட்ட முடியுமா? அதற்கு ஸ்டாலினுக்கு தைரியம் உள்ளதா என்று குஷ்பு கூறினார். எனது கனவு திமுகவை ஆட்சியில் இருந்து வீழ்த்துவதுதான். சீமான் ஆவேசம். புதுக்கோட்டையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியது, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி என்று பேசும் தாவேக்க தலைவர் விஜய், முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி மற்றும் பாரதிய ஜனதா தலைவர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் பிரச்சாரத்திற்கு செல்லாமல் நான் போட்டியிடும் காரைக்குடிக்குத்தான் பிரச்சாரம் செய்ய வந்துள்ளார். அப்படியென்றால் ஊழலை ஒழிப்பேன் என்று ஆவேசமாக பேசும் விஜய் யாரை போட்டியாளராக பார்க்கிறார்? தமிழ் இனத்தை மற்ற கட்சியினர் ஆள நினைக்கிறார்கள். நான் அவர்கள் வாழ நினைக்கிறேன். இலவச திட்டங்கள் என்பது ஏமாற்று வேலை. அதனால் தான் இலவசங்களை ஒழிக்க வேண்டும் என்கிறேன் என்று சொன்னார். பட்டுக்கோட்டையில் பிரச்சாரம் செய்த சீமான் பேசியது, திமுக ஒரு குடும்பத்தின் சொத்தாக நிறுவனமாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. கருணாநிதியின் மகன் என்பதை தவிர வேறு தகுதி ஸ்டாலினுக்கு இல்லை. தமிழகத்தில் பல்வேறு பிரச்சினைகள் உள்ள நிலையில் அதுகுறித்து கேட்காமல் உனது கனவு என்ன என்று கேட்கின்றனர். எனது கனவு திமுகவை ஆட்சியில் இருந்து வீழ்த்துவதுதான் என்று கூறினார்.
கருப்பு கொடி ஏற்றி ஸ்டாலின் போராட்டம். தொகுதி மறுவரையறை மசோதா நகலையும் எரித்தார். மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலம் முழுதும் திமுக சார்பில் கருப்பு கொடி போராட்டம் நடந்தது. நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த முதல்வர் ஸ்டாலின் கருப்பு சட்டை மற்றும் கருப்பு பேண்ட் அணிந்து வந்து போராட்டத்தில் பங்கேற்றார். கருப்பு கொடி ஏற்றியும் தொகுதி மறுவரையறை மசோதா நகலை எரித்தும் ஸ்டாலின் போராட்டம் நடத்தினார். அப்போது மாநிலங்களின் உரிமைகளை மத்திய அரசே பறிக்காதே என்று திமுகவினர் கோஷமிட்டனர். சென்னையில் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம், ஸ்டாலின் வீடு, கோபாலபுரத்தில் உள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதி வீடு ஆகியவற்றிலும் திமுக அமைச்சர்கள் வீடுகளிலும் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் உள்ளூர் நிர்வாகிகள் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தினர். திமுகவினர் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியுள்ளனர். பார்லிமெண்ட் நடக்கும் 3 நாட்கள் கருப்பு கொடியை பறக்கவிட கட்சியினரை திமுக தலைமை கேட்டுக் கொண்டுள்ளது.
வாளை சுருட்டி இருந்தவர்களுக்கு இப்போது குளிர்விட்டு போச்சு. தேர்தல் பிரச்சாரத்தில் சசிகலா பேச்சு. அனைத்து இந்திய புரட்சித் தலைவர், மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சசிகலா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். திமுக அரசு மக்களுக்கு எதையும் செய்யவில்லை. கடந்த தேர்தலில் 505 வாக்குறுதிகளை கொடுத்து அதில் 50 வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை. இப்போது மக்களுக்கு டோக்கன் தருகிறோம் என்று சொல்லி திமுகவினர் ஓட்டு கேட்கின்றனர். 8000 ரூபாய் டோக்கன் தருவதாக திமுக ஆசை காட்டுகிறது. கடன் வாங்கி தமிழக மக்கள் மீது பெருஞ்சுமையை சுமத்தியுள்ளது. அம்மா இருந்தபோது சாதாரண தொண்டனை கூட எம்எல்ஏவாக ஆக்கினார். அம்மா இருந்தவரை அமைதியாக இருந்தார்கள். எல்லோரும் வாளை சுருட்டி கொண்டு இருந்தார்கள். என்னிடமும் அப்படித்தான் இருந்திருப்பார்கள். ஆனால் நான் பெங்களூரு போனேன், அவர்களுக்கெல்லாம் குளிர்விட்டு போச்சு என்று சசிகலா பேசினார்.
ஓட்டுக்காக 8000 ரூபாய் கூப்பன் விநியோகம். திமுகவினர் இருவர் மீது வழக்கு பதிவு. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் குடும்பத் தலைவர்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன் தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் பெண்களின் ஓட்டுகளை கவர 8000 என்று அச்சிடப்பட்ட கூப்பனை திமுகவினர் விநியோகம் செய்தனர். இதற்கு தேர்தல் கமிஷன் அனுமதி அளிக்கவில்லை. கூப்பனை விநியோகம் செய்யக்கூடாது என எச்சரித்துள்ளது. இந்நிலையில் சென்னை வண்ணாறுபேட்டை ஹவுசிங் போர்டு குவார்டர்ஸில் வாக்காளர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்குவதாக போலீசுக்கு புகார் வந்தது. தேர்தல் பறக்கும் படையினரும் போலீசாரும் அங்கு சென்றபோது திமுகவினர் 2 பேர் வீடு வீடாக 8000 ரூபாய் கூப்பனை விநியோகம் செய்தது கண்டறியப்பட்டது. இருவரையும் பிடித்த போலீசார் அவர்களிடமிருந்து இலவச கூப்பன்களை பறிமுதல் செய்தனர். இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஐபிஎல் லீக் போட்டியில் லக்னோவை வீழ்த்தியது பெங்களூரு. புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேற்றம். ஐபிஎல் தொடரின் 23வது லீக் ஆட்டம் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நேற்று நடந்தது. லக்னோ மற்றும் பெங்களூரு அணிகள் மோதின. டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீசியது. லக்னோ அணி 20 ஓவர்களில் 146 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. மிச்சல் மார்ஷ் 40, ஆயுஷ் பதோனி 38, முகுல் சௌத்ரி 39 ரன்கள் சேர்த்தனர். பெங்களூரு அணியின் ராஷிக் சலாம் 4, புவனேஸ்வர் 3, குரோனல் பாண்டியா 2 மற்றும் ஹேசில்வுட் 1 விக்கெட் வீழ்த்தினர். பின்னர் விளையாடிய பெங்களூரு அணி 15.1 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. கோலி 49, கேப்டன் ரஜித் பட்டிதார் 27, ஜிதேஷ் சர்மா 23 ரன்கள் எடுத்தனர். இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகளில் 4 வெற்றிகளை பெற்று 8 புள்ளிகளுடன் பெங்களூரு அணி முதலிடம் பெற்றுள்ளது.
உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்றார் வைஷாலி. கேண்டிடேட்ஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றார். கேண்டிடேட்ஸ் செஸ் தொடர் சர்ப்ரைஸ் தீவில் நடந்தது. பெண்கள் பிரிவில் உலகக்கோப்பை வென்ற இந்தியாவின் திவ்யா, வைஷாலி உட்பட 8 பேர் பங்கேற்றனர். நேற்று கடைசி 14வது சுற்று போட்டிகள் நடந்தன. வைஷாலி ரஷ்யாவின் கேத்ரினாவுடன் மோதினார். தொடக்கத்தில் இருந்து சிறப்பாக விளையாடிய வைஷாலி 48வது நகர்த்தலில் வெற்றி பெற்று கேண்டிடேட்ஸ் தொடரில் சாம்பியன் ஆனார். இதன் மூலம் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்துக்காக நடப்பு உலக சாம்பியன் சீனாவின் ஜூ வென்ஜனுடன் மோத தகுதி பெற்றார். 15 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவின் ஹம்பி உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் சீனாவின் ஹோ இபானுடன் மோதினார். அதன் பிறகு இந்தியாவின் வைஷாலி உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார்.
ISL கால்பந்து தொடர் டிரா ஆனது கேரளா. நார்த் ஈஸ்ட் அணிகள் ஆட்டம். 14 அணிகள் இடையிலான 12வது இந்தியன் சூப்பர் லீக் என்ற ISL கால்பந்து போட்டிகள் நாட்டின் பல்வேறு நகரங்களில் நடக்கிறது. கொச்சியில் நேற்றிரவு நடந்த போட்டியில் கேரளா பிளாஸ்டர்ஸ் மற்றும் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணிகள் மோதின. கேரளா பிளாஸ்டர்ஸ் அணி சார்பில் ஆன்டி ரோட்ரிக்ஸ் ஆட்டத்தின் 41வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்தார். நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி சார்பில் லால்ரின் சுவாலா 88வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்தார். ஆட்டநேர முடிவில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் எடுத்திருந்தன. இதையடுத்து இரு அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது.
தவைக்க தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடுகிறார் விஜய். பாஸ் வழங்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு மட்டும் அனுமதி. தமிழக சட்டசபை தேர்தலில் தனித்து களமிறங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர்களை ஆதரித்து தவைக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய புத்தகத்தை இன்று விஜய் வெளியிட உள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் மாலை 3 மணிக்கு நடைபெறவுள்ள நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவித்துள்ளார். QR கோடு அனுமதி சீட்டு வழங்கப்பட்ட 800 நிர்வாகிகள் மட்டும் கூட்டத்தில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணிகள், சிறார், மாணவ மாணவியர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள் மற்றும் பொதுமக்கள் நேரில் வந்து கலந்து கொள்ள வேண்டாம் என்று வேண்டுகோள் விடப்பட்டுள்ளது.
பார்லிமென்ட் சிறப்பு கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறுவரையறை மசோதாக்கள் தாக்கல் செய்ய திட்டம். பார்லிமெண்டின் சிறப்பு கூட்டத்தொடர் இன்று தொடங்கி 18ஆம் தேதி வரை நடக்கிறது. கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு சீர்திருத்த மசோதா, தொகுதிகள் மறுவரையறை மசோதா மற்றும் யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்த மசோதா ஆகியன தாக்கல் செய்யப்பட உள்ளன. இந்த மசோதாக்களின் நகல்கள் எம்பிக்களுக்கு நேற்று அனுப்பி வைக்கப்பட்டன. புதிய சட்ட திருத்தத்தின்படி லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கை 543 816 உயர உள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்தத்தின்படி லோக்சபாவில் 1/3 இடங்கள், அதாவது 33% இடங்கள் மகளிருக்கு ஒதுக்கப்பட வேண்டும். மொத்தம் 816 லோக்சபா தொகுதிகளில் 273 தொகுதிகள் மகளிருக்கு ஒதுக்கப்படும். புதிய மசோதாக்களில் தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு இந்தி கூட்டணி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அந்த கூட்டணி எம்பிக்கள் பார்லிமெண்டின் இரு அவைகளிலும் அமளியில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர்.
என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம். நாகர்கோயிலில் பிரதமரை பார்த்து மக்கள் உற்சாகம். பாஜக, அதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க பிரதமர் மோடி நேற்று நாகர்கோவில் வந்தார். நாகர்கோயில் வேப்பமூடு சந்திப்பில் இருந்து பிரதமர் மோடி ரோட் ஷோ மேற்கொண்டார். சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த தொண்டர்கள் மலர்களை தூவி பிரதமரை வரவேற்றனர். மக்களிடம் கைகளை காட்டி என்டிஏ கூட்டணிக்கு பிரதமர் மோடி ஓட்டு சேகரித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். திமுகவின் தவறான நிர்வாகத்தையும் ஊழலையும் தமிழகம் விரும்பவில்லை என்பது நாகர்கோயிலில் கூடிய கூட்டத்தை பார்த்து தெளிவாக தெரிகிறது. மக்களை மையமாக கொண்ட சிறந்த ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி வழங்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார்.
பள்ளிகளில் ஆண்டு இறுதி தேர்வு இன்று நிறைவு. நாளை முதல் கோடை விடுமுறை தொடக்கம். தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு, +1 மற்றும் +2 வகுப்புகளுக்கு மார்ச் 2 முதல் ஏப்ரல் 6 வரை பொது தேர்வுகள் நடந்தன. 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு முழு ஆண்டு தேர்வுகள் ஏப்ரல் 6 தொடங்கியது. இன்றுடன் நிறைவடைகிறது. நாளை முதல் கோடை விடுமுறை விடப்படுகிறது. மீண்டும் ஜூன் 1 பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஆசிரியர்கள் மட்டும் பள்ளி இறுதி வேலை நாளான ஏப்ரல் 25 வரை பணிக்கு வந்து விடைத்தாள் மதிப்பீடு மற்றும் மாணவர் சேர்க்கை போன்ற நிர்வாகப் பணிகளை கவனிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது.
அந்தமான் கடலில் படகு கவிழ்ந்து 250 பேர் மாயம். ரோஹிங்கியா அகதிகள் விபத்தில் சிக்கிய சோகம். வங்கதேசத்தின் காக்ஸ் பஜார் பகுதியில் உலகின் மிகப்பெரிய அகதிகள் முகாம் உள்ளது. இங்கு மியான்மரில் இருந்து வெளியேற்றப்பட்ட 10 லட்சத்திற்கும் அதிகமான ரோஹிங்கியாக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு போதிய உணவு, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வசதிகள் எதுவும் இல்லை. இதனால் அகதிகள் முகாமில் இருந்து மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக ரோஹிங்கியாக்கள் பயணிக்கின்றனர். இதன்படி மலேசியாவுக்கு புறப்பட்ட பெரிய படகில் ரோஹிங்கியா அகதிகள் மற்றும் வங்கதேசத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் 250 பேருக்கும் மேற்பட்டோர் இருந்தனர். அந்தமான் கடல் பகுதியில் படகு சென்றபோது பலத்த சூறாவளி காற்றில் சிக்கி படகு கவிழ்ந்துள்ளது. படகில் இருந்தவர்கள் கடலுக்குள் விழுந்து உயிருக்கு போராடினர். அப்போது இந்தோனேஷியா நோக்கி சென்ற சரக்கு கப்பல் ஊழியர்கள் கடலில் தத்தளித்தவர்களை மீட்க முயன்றனர். இதில் 9 பேர் மட்டும் மீட்கப்பட்டனர். மற்ற 250 பேர் நீர்